பிரகலாதனுடைய கதையை சொல்லிக் கொடுக்கிற பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பெண் சொல்லிக் கொடுக்கும் சொல்றாரு, பிரகலாதனுடைய தாயார் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது நானது மகர்ஷி வந்து அவருக்கு உபதேசிக்கின்றார். அதை வயிற்றிலே கர்ப்பத்திலே இருக்கின்ற இந்த பிரகலாதன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அது சொல்லுகிற அந்த பெண் சொல்லுகிறார், இந்த ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் சொல்லுது, அவர் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் வூம்
வூம் கட்டாயம்
அவர்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் கிடையாது. சிறு வயதிலேயே இதை கொடுத்தால் அவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இறுக்கமாக பெரிய வயதை கொடுக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அறிவியல் விளக்கம் கொடுக்கணும். பல பேர் கேட்பார்கள், இந்த பிள்ளைகள்லாம் கேள்வி கேட்கிறார்கள், உங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கு, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, இந்த வரமணி கொடுக்க வேண்டிய சிரமம் உங்களுக்கு வராது, நீங்கள் அஞ்சு நாலு அஞ்சு வயசுலயே எங்களை புராண கதையை கதையா சொல்லுங்க, கதை எல்லாருக்கும் விருப்பம், கதையே கதையா சொல்லுங்க, அவங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க, அவங்களுக்கு தாங்களே விளங்கிக் கொள்ளுவாங்க. அப்ப இதுகள் எல்லாம் கொடுக்காம விட்டு சிலவே பிரச்சனை வந்த பிறகு கொண்டு வரும்போது அவர்களுக்கு இதை கொடுப்பது கஷ்டமாக இருக்கு. அப்ப அந்த பிஹேவியர் ப்ராப்ளம், இளைஞர்களுடைய ப்ராப்ளம், பெண்களுடைய ப்ராப்ளம், பெண்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. இன்றைக்கு மதுபானத்துக்கு அடிமையான பெண்கள் இருக்கின்றார்கள், எஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கின்றார்கள், மற்றது கரிச்சிதவிக்கு வருகின்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நமது கலாச்சாரத்தில் வைத்தியராக இருப்பதனால சொல்லுங்க, யாழ்ப்பாணத்திலே கருக்கலை மட்டுமல்ல குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் வளவுகளிலேயும் குப்பை தொட்டிகளிலேயும் ஒறியப்படுகின்றார்கள். நாங்கள் சும்மா இங்கே இருந்து கொண்டு உங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரம் வந்து கண்ணை மூடி கத்திக் கொண்டிருப்பதனால பார்க்காது. பேசிக்கா அந்த இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், நம்மை திறந்து நாங்கள் செயற்பட வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உண்டு. அப்ப பித்ரு கடன் என்றால் நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதனால எங்களுடைய பித்ருக்களுடைய கடன் தீரும், அது உண்டு. அடுத்ததாக எங்கள் சமயத்திலே இப்ப அடுத்த கேட்டார் மற்ற சமயத்திலே எப்படி செய்யணும், மற்ற சமயத்திலே எப்படி நல்ல பிள்ளைகளை வளர்த்து விட்டாலும் பித்ரு கடன் தீருது. ஆனா எங்கள் சமயத்திலே சிறப்பாக இந்த மாதா வழியில வந்த மாதாவுக்கு மட்டுமல்ல தாயினுடைய தாய், தாயினுடைய தகப்பன், தாயினுடைய சகோதரங்கள், அந்த ஜெனரேஷன்ஸ் முழுக்க எத்தனை தாயினுடைய வழியிலே எவ்வளவு பேர் வந்திருப்பார்கள். சில குழந்தைகள் வந்து கருவிலேயே பிறந்து போயிருப்பார்கள். சொல்லுவார்கள் கருவினே அழிவதாயும் சொல்லுவார்கள், கருவிலேயே அழிவதாயும் அதுக்கு அது வந்து மிஸ்கரியேஜஸ். சில மிஸ்கரியேஜஸ் தெரியாது. என்னுடைய மாதவிடாய் காலத்திலே இப்ப ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் வந்தால் நடுப்பகுதி 14-15 அப்படித்தான் கருத்தரிப்பது. அது 28-29 பிறகு அடுத்த பீரியட் வரும், அது வேளாட்டிக்கு தான் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க பிரெக்னென்டோ இல்லையோ. எத்தனையோ கருக்கள் இந்த 14 28 வழியிலேயே கலைந்து விடுகின்றன. நீங்கள் அது உங்களுக்கே தெரியாது நீங்க பிரெக்னென்டா இருந்தது. அப்படி கருவிலே அழிவதாயும் கழிந்திடால் அழிவதாயும், கழிந்திடாது சொன்னா பிறக்கைக்குள்ள ஸ்டில் பர்த், முழுமையாக வருமானம் பிறக்கும் பொழுது தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இந்த 10வது மாதத்திலே குழந்தை பிறக்கிற பொழுது உறக்கம் அல்லது இறந்து பிறக்கும், அது பீட்டல் டிஸ்ட்ரஸ் என்று சொல்லுவார்கள் வருகின்ற பொழுது. அதைத்தான் சொல்றாரு, பீட்டல் டிஸ்ட்ரஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இந்த பிறப்பு கால்வாடி ஒரு காலம் வருகின்றது, அதாவது அந்த பிளசண்டா தொப்புள்நான் முறுக்கப்பட்டு அதனுடைய சர்க்குலேஷன் நின்றுடும். வெளியில வந்து மூச்சு என்னும் எடுக்கல, முதல் மூச்சும் எடுக்கல, என்னோட இன்னும் இருக்கு, தலைதான் வந்து கொண்டிருக்குது. அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே ஒரு கிரிட்டிக்கல் பீரியட், இது கொஞ்சம் நீண்ட நாளாக போனால் 3 நிமிஷத்துக்கு மேலாவது போனிச்சென்றால் பிரெயினுக்கு எல்லாம் ஆக்சிஜன் இல்லாம நரம்பு கலங்கள் வந்துடும்.
இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில அந்த குழந்தை
பிறகு நியோனேட்டல் என்கெஃபலோபதி, அது பிறகு பின்னுக்கு லேர்னிங் ப்ராப்ளம், டிசபிலிட்டி, பிள்ளைகள் படிப்பதில கிரகிப்பதில குறைவா இருக்கும். ஆக கடுமையாக போனா பிள்ளைங்க உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும், கைகால் வளங்கும், அப்படியெல்லாம் வர்றது உண்டு. அப்ப இதெல்லாம் அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நடக்கும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த பிள்ளை வெளியில வந்து மூச்சு எடுத்தால் தான் இந்த ஆக்சிஜன் அங்க போய் இந்த பிள்ளைகளுக்கு. இதைத்தான் இந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரஸ்ல சில வேலைகள்ல வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இந்த காலத்துக்கு முன்னராகவே மலம் கலைந்து விடும் உள்ளுக்கே. உள்ளுக்கே இருந்த பொழுது அந்த சலம் கூடிக்கொண்டு வந்தால் சொல்வார்கள் அப்ப சலம் மலம் மிகில் மந்தனா வீட்டில் மீக்கோனியம் எக்ஸ்பிரேஷன் வந்தால் பிள்ளைக்கு மூல வளர்ப்பு பாதிக்கப்படும். வீட்டில் டிஸ்ட்ரெஸ்.
இப்ப திருமூலர் உண்மையிலே எங்களுடைய வைத்திய துறையில் ஒரு நிபுணர் போல இருந்திருக்கிறார்.
எல்லாம் அறிஞர். அப்ப இதுலதான் இந்த தக்க தசமதி தாயோடு தான்படும் சுக்க சாகரத்தியருடைய பிழைத்தான் சொல்வாக கருவிலே அழிவதாயும் கழிந்துதான் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் குழந்தை பருவத்தில் தருணனாய் அழிவதாயும் வளர்ச்சி வந்த பருவத்தில் அறிவதாயும் இப்படி நிறைய விரங்கள்ல அந்த இறந்தவர்கள் எல்லாம் இந்த மாதா வழியில இறந்தவர்கள் அவ்வளவு பேருக்கு நாங்கள் செய்கின்ற தர்ப்பணம். அதான் அந்த பித்ரு அந்த மாத்ரு அந்த பித்ரு கடன்ல மாதா வழியில செய்பவர்களுக்குரிய நாள் பௌர்ணமி. சித்திர பௌர்ணமி சிறப்பான நாள் அது உண்டு. இரண்டாவது சித்திர பௌர்ணமிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. எங்களுடைய சித்திரகுப்தனாருடைய பூஜை அல்லது அவருக்குரிய விழாவுக்குரிய நாள். சித்திரகுப்தன் என்பது வந்து கேட்டால் அவர் கணக்கெடுதி வைப்பவர். யமனுடைய ஆளாக இருந்து எல்லாம் கணக்கெழுதி வைப்பவர். நாங்கள் எல்லாம் புராண கதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சித்திரகுப்தனாருக்கு கோயில்கள் கூட உண்டு. காஞ்சிபுரத்தில எல்லாம் கோயில் உண்டு. அவர் வந்து இதுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பவர். இது எங்கே இந்த கணக்கு இருக்கிறான் என்று கேட்பார்கள் எல்லாரும். எங்களுடைய உள்ளுக்கு சைக்கிக் ஃபேக்கல்டிஸ் இருக்கு. எங்களுடைய உளவியல் எல்லாம் இப்ப மைண்ட் வந்துட்டு. அப்ப எங்களுக்கு சொல்லுவார்கள் உண்டு மைண்ட். அது சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல இருப்பது. அதற்கப்பாலே புத்தி இன்டலெக்ட். அதற்கப்பாலே கான்சியஸ் எல்லாம் சொல்றது அல்ட்ரா கான்சியஸ் சித்தம் என்று இருக்குது. பகுதியிலே தான் எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. நம்ம கம்ப்யூட்டர் சிப்பிலே எப்படி இந்த டேட்டா பேஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த சித்தம் புத்தி தத்துவத்துக்குள்ள இருக்கிற இந்த சித்தம் என்கின்ற இந்த தத்துவத்திலே எங்களுடைய கர்மாக்கள் நாங்கள் காலையில இருந்து மாலை வரைக்கும் என்னென்ன செய்யறோமோ எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கு. நல்லது கெட்டது எல்லாம் பதிவாக இருக்கிறது. இது இந்த பிறப்புக்கு மட்டுமில்ல, எல்லா பிறப்புகளிலேயே நாங்கள் செய்த கர்மாக்களும் அங்கே பதிவாக இருக்கின்றது. இது சித்தத்திலே பதிவாக இருக்கிற இந்த குறிப்புகளை தான் நாங்கள் சித்திர குப்தனார் கணக்கிறது. அப்ப நாங்க அங்க போன உடனே அவர் இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் சிப்பை ரீட் பண்றது அவ்வளவுதான் செய்யறேன்.
சித்தத்திலே
இருக்குது. இதுல பார்த்தா தெரியும் நீங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா சில பேருக்கு விளிம்புக்கு போய் திரும்பி வந்தாங்க. அதுல பார்த்தா தெரியும் போன பிறகு அங்க போனவரன் ஒரு ஒளிக்கு முன்னால் நிக்கிற மாதிரி என்று சொல்லுவார்கள். ஒரு பீஸ்ஃபுல் இது என்று வருகிறது. அதுக்குள்ளே அவர்களுடைய வாழ்க்கை இந்த கடந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் ரிவியூவா வரும். ஒரு பெண்மணி நடிகையா இருந்த ஒரு பெண்மணி சொல்றா தனக்கு 3 வயசுல வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கான் ஓடிக்கொண்டிருக்குமா ஒரு வடிகால். அந்த வடிகால தான் விளையாட்டி கொண்டிருந்த தொடங்கிச்சான். சட்டென்று ரீப்ளே பண்ண தொடங்கும். எல்லாம் கம்யூனிகேஷன் நடக்கும். வார்த்தைகள் இல்லை, கம்யூனிகேஷன் நடக்கும். எங்கெங்கே தவறுகள் நடந்தது, எங்கெங்கே நீங்கள் எப்படி எப்படி செய்திருக்கீங்க என்பதுடைய கம்யூனிகேஷன் ஒரு ஃபீட்பேக்கும் வந்து கொண்டிருக்கும். இந்த ரீல் போகும் பொழுது இது எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள முடியுது. எழுந்து வந்து போடுவாரு ஃபியூ செகண்ட் அங்கேக்குள்ள யுவக்கணக்கு
அது சரி.
அப்ப அப்படி முடிகின்றது. இந்த கம்யூனிகேஷன்ல தான் சொல்லுவார்கள். எங்களுடைய வாக்கிலேயே சொல்லுவார்கள் நாங்கள் சத்தம் போட்டு கதைப்பது வைகரி வாக்கு. நான் கதைக்கிறேன் நீங்க கேட்கிறீர்கள் வைகரி வாக்கு. என்னுடைய செவிக்கு மட்டும் கேட்கக்கூடிய நான் கதைத்தால் அது சூக்கும வைகரி. உங்களுக்கு கேட்கக்கூடிய கதைத்தால் தூல வைகரி. இதற்கு முன்னதாகவே இப்ப நான் டிரைவ் பண்ணி கொண்டு வரும் பொழுதே இன்றைக்கு சித்திர பௌர்ணமி இன்றைக்கு என்ன கதைக்க போகணும் என்று காரில் இருந்து என்னுடைய மனத்துக்கே கதைத்து கொண்டு வருவோம். மனதுக்குள்ளே ஒரு வீல் ஓடும் இல்லையா?
வீல் ஓடும்.
ஓ, அதே சொல்லுவார்கள் மத்திமை. அதே சொல்லுவார்கள் மத்திமை. இந்த மத்திமைக்கு முன்ன அப்ப சில பேருக்கு கதை உள்ளுக்கு நிற்கிறது என்ன சொல்லுவார். மத்திமை வாக்கு அவருக்கு புரியக்கூடியதாக இருக்கும். சில ஜோதிகளுக்கு அந்த சக்தி இருக்கு.
உங்களுடைய சித்தத்தை
நான் சொல்லுவேன். விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய காலமாகறதுக்கு முதல் நாள் ராமகிருஷ்ணர் படுத்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் வந்திருக்கின்றது. எலும்பு தூரமாக வந்துவிட்டார். ஜோசிக்கிறார் இவர் இறைவன் அவதாரம் என்று சொல்லுகிறார்களே. இவர் இப்படி எலும்பு தூரமாக வந்துவிட்டாரே, புற்றுநோய் பாதித்திருக்கின்றது. இது இறைவன் அவதாரம் என்று இவர் எப்படி தண்டுகிறார்? இந்த நேரம் இவர் தன்னை அவதாரம் என்று சொன்னால் நான் இவரை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று அவர் மனதுக்கு நினைக்கிறார். உடனே அவர் சொல்லுகின்றார். உடனே ராமகிருஷ்ணன் எழும்பி சொல்லுகிறார் எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவனே இந்த ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான். இது அவர் மத்திய வாக்கில மனசுக்குள்ள நினைச்சு கொண்டிருக்க இவர் கொள்றார். இதற்கு முன்னாக இருக்கிற வாக்கை சொல்லுவார்கள் பஸ்ஜந்தி வாக்கு. எங்களுக்கே தெரியாது ஏதோ ஒன்று போன் பண்ணது என்ன வருது என்று எங்களுக்கு தெரியாது. இன்னும் அந்த வாக்கு வர்றதுக்கு முந்தின நிலை ஒரு மங்கலாக இருக்கிற நிலை, தெளிவில்லாமல் இருக்கிற நிலை. சொல்லுவார்கள் மயில் முட்டையிலே மயில் குஞ்சின் நிறங்கள் இருப்பது போல என்று சொல்லுவார்கள். தெரியாது அது பஸ்ஜந்தி வாக்கு. அதுக்கு முன்னாக இருக்கிற வாக்கு சூக்கும வாக்கு. ஒருவருக்குமே தெரியாது. அப்ப இந்த நிலைகளிலே அந்த கம்யூனிகேஷன் நடக்குது அங்க. அப்ப அதைத்தான் சொல்லுவார்கள் இந்த சித்தத்திலே சித்திரகுப்தன் கணக்கெழுதி வைத்திருக்கிறார் என்று. பொதுவாக எங்களுடைய மாதங்கள் கூட தமிழ் மாதங்களுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கின்றது. தை மாசத்தை பௌஷ்ய மாதம் என்று சொல்லுவார்கள். பூஷ நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடைய வருவது தமிழ் மாசம்.
ஒவ்வொரு மாதத்துக்கும்
இப்ப மாசி என்றால் மக நட்சத்திரத்தோடு வரும். அப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு. அப்ப சித்திரையிலே சித்திர மாதத்துக்கு ரீசன் வந்து சித்திரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடையதாக வருகின்ற மாசம் சித்திரை மாசம். ஏப்ரல் மாசம் ஏன் ஏப்ரல் என்றா உங்களுக்கு தெரியாது, ஏன் ஜனவரி என்றா தெரியாது, ஏன் பிப்ரவரி என்றா தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஏன் இந்த மாசம் என்று சொன்னால் அந்தந்த நட்சத்திரங்களோடு அந்தந்த மாசத்தின் பௌர்ணமிக்குரிய தொடர்பை வைத்து அந்த மாசத்துடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் தமிழ் மாசத்தில்.
உண்மையில் அவர்கள் எல்லாம் ஒரு காரண காரியத்துடன் செய்திருக்கிறார்கள் எல்லா விஷயம். உண்மையிலேயே நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவ நிலையில வெற்றியெல்லாம் வலசி ஆராய்ந்துதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். மேலிருந்த வாரியாக இது எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ற மாதிரியான ஒரு பௌத்தறிவு கதைகளை பேசுவதில் பலன் இல்லை என்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இதுல டாக்டர் என்னென்றால், இன்றைக்கு நாங்கள் இந்த சித்திரகுப்தனாரை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் கூறியிருக்கிறீர்கள். அவருடைய அந்த வழிபாட்டு முறை மிகவும் அரிதாக இருக்கிறது. பனேமா நான் பார்த்தேன்
சில குழுக்களிடையே மட்டும் அது பிரபலமாக இருக்கிறது. ஆனா அவருடைய நாள் நினைவு வைத்துக் கொண்டாலே போதும். அடிப்படையான விஷயம். அடுத்ததாக இன்னொன்று, இந்த சித்திரை மாதம் தான் வசந்த நவராத்திரி என்று சொல்லுவார்கள். புரட்டாசி மாசத்திலே வர்ற அந்த நவமியோட வர்ற நவராத்திரி எங்களுக்கு தெரியும். இந்த வசந்த நவராத்திரி வந்து சித்திரை மாதத்திலே வருவது பெரும்பாலும் பெருமாள் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த வசந்த நவராத்திரியினுடைய சிறப்பு நாள் அங்கே வந்து எப்படி நவமி சிறப்பாக வருகின்றது அம்பாளுக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் அந்த 9 நாள் செய்வோம் இல்லையா, 9 நாள் செய்கின்ற பொழுது பிரதமையிலே தொடங்கி நவமி வராக 9 நாள் செய்வோம். நவமியிலே என்ன செய்வோம், எங்களுடைய புஸ்தகங்கள் ஆயுதங்களை எல்லாம் வைத்து அங்கே கலைமகளை ஆவாகனம் பண்ணுகின்றோம். புஸ்தகங்களை வச்சு படிக்கிறது இல்லையா, அப்ப புஸ்தகங்களை அல்லது ஆயுதங்களை வைத்து அங்கே எங்களுடைய சக்தியை ஆவாகனம் பண்ணுகின்றோம். அதிலே வந்து விழுந்தெழும்படி பிரார்த்திக்கின்றோம். தசமியிலே அதை எடுத்து பிரித்து பாவிக்கின்றோம். அதான் வித்யாரம்பம் என்று இருக்கின்றது, அதான் செய்கின்றது. அது தசமியோட முடியுது. இது வந்து பௌர்ணமியிலே வரும் இந்த கடைசி நாள். அது அந்த நாளும் இன்றைக்குத்தான் அம்பாளுக்குரிய நாள். அம்பாளுக்கு பௌர்ணமி இரவிலே பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அம்பாளுகள் வந்து பௌர்ணமி இரவு அம்பாளுக்கு ஒரு விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி வைத்து அம்பாடிய சோஸ்திரம் அபிராமி அம்பாடியை சொல்லி வரலாம். மந்திரம் பெற்றவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வரலாம். கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர்கள் லலிதா சகஸ்ரநாமம், ஆயிரம் நாமங்கள் இருக்குது அம்பாளுடைய. அது லலிதா சகஸ்ரநாமமே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்றுதான் தொடங்குகின்றது. தாய்க்கு வணக்கம் என்றுதான் தொடங்குகின்றது. மாத்ரே அந்த மாதாவை. அப்ப அந்த மாதாவைக்கு மிகவும் முக்கியம் கொடுக்கின்ற நாள் இன்றைக்கு. ரெண்டு விதமாக அம்பாளுக்கும் முக்கியமான நாள் சித்திரகுப்தனாரின் நாள், சித்திர மாதத்து பௌர்ணமி நாள். மற்றது மாதாவுக்கு முக்கியம் கொடுக்கின்ற நாள். இந்த அம்பாளுடைய இந்த பௌர்ணமியிலே அந்த அம்பாளுடைய பூஜையை பற்றி எல்லாம் எங்களுக்கு தேவி உபனிஷத் என்று இருக்கின்றது. 108 உபநிடதங்களில் ஒன்று தேவி உபனிஷத். அதிலே இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி அதர்வ வேதத்திலேயும் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப வசந்த நவராத்திரி அந்த அந்த சிறப்பும் இதுக்கு உண்டு. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் உள்ள நாள் இன்றைக்கு.
இன்றைய நாளிலே பொதுவாக இந்த தாயை இழந்தவர்கள் அவர்களுடைய இது என்ன மாதிரி கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
பொதுவாக இதெல்லாம் சொல்லுவார்கள், இடம் பொருள் ஏவலை பொறுத்து எல்லாருக்கும் இதை நன்றாக செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். முறையாக செய்ய வேண்டிய முறை தெரிஞ்சிருக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், வீட்டிலே ஒரு சிவாச்சாரியாரை கூப்பிட்டு நீங்கள் தர்ப்பணம் முறையாக செய்வது செய்யலாம். அது அதன்படி பிண்டம் போட்டு செய்வது என்று இருக்கிறது. அது அப்படி செய்கின்றது வந்து இருக்கின்றது. அதுதான் முறையான முறை. ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி நேரம் வாய்ப்பு கிடையாது. இந்த வாய்ப்பு கிடையாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால், இன்றைக்கு விரதம் இருந்து மத்தியானத்துக்கு பிறகு தன்னுடைய தாயாரை நினைந்து தாய் வழி முன்னோரை நினைந்து தர்ப்பணம் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் எள்ளு எடுத்து அந்த கையிலே கொஞ்சம் எள்ளை போட, கணவன் மனைவி என்றால் மனைவியார் அதை போட தண்ணீர் ஊட்டி அவரை நினைத்து முன்னால் ஒரு தட்டத்திலே போடலாம். அந்த தண்ணியோட சேர்த்து எள்ளும் தண்ணியும் சொல்லுவார்கள். அதை செய்யலாம். 3 முறை அந்த தங்களுடைய மாதா வழிபாட்டை செய்து செய்யலாம். இன்றைக்கு அந்த அந்த பித்ரு வழிபாடு செய்கின்ற பொழுது அதை செய்துதான் நம்முடைய பூஜையை செய்ய வேண்டும். அங்காள் அப்படித்தான் வருகின்றது. அதை செய்து செய்ய வேண்டும். இது மினிமமாக எல்லாரும் செய்யக்கூடிய
உண்டு. மாதா
வீட்டிலேயே செய்யலாம். இந்த இது வந்து ஒரு முறை அந்த தர்ப்பணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில சென்னையிலே தங்கியிருந்த காலத்திலே அவருக்கு அந்த வீட்டிலே கொஞ்சம் சில பழைய கிட்ட ஆவிகளுடைய சேஷ்டை கொஞ்சம் இருந்தது, சிறந்த ஆவிகள். என்ன செய்தவன் அவர் சன்னியாசி, சன்னியாசிகளுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற கடன் கிடையாது. ஏன் கிடையாது? அவர் வந்து அந்த சன்னியாசத்திலே ஒருவர் போகின்ற பொழுது அவருடைய 21 ஜெனரேஷன் முன் பின்னுக்கும் 21 ஜெனரேஷன் அவருக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எல்லோருக்குமே விமோசனம். ஒருவன் சன்னியாசியானார்.
பெரிய
இது, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று சொல்லுகிறார்கள் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்தாலும் தாய்க்கே பெருமை என்ற அப்படி அந்த ஜெனரேஷன் முழுக்கவே அந்த இது முடிகின்றது. அப்ப அது பெரிய தர்மம். நாங்க முன்னுக்கு சொல்றவர்கள் பார்த்தோம் இல்லையா, எங்களுக்கு உலக தர்மம் என்று இருக்கின்றது. அதான் வர்ணாச்சரம தர்மம். அது பேசிக்கலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்மிருதிகள்ல இருக்குது. எங்களோட சட்ட நூல்கள் எல்லாம் அதை அடிப்படையாக வைத்தான் வந்தது. எல்லா நாடுகள்லயும் அது இருக்குது. ஒரு ஆசிரியர் என்றா படிப்பிக்க வேணும், மாணவன் என்றா படிக்க வேணும், அரசன் என்றா நாட்டை காப்பாற்ற வேணும், ஒரு வியாபாரி என்றா என்ன செய்ய வேணும், தொழிலாளி என்றா என்ன செய்ய வேண்டும், சட்ட திட்டங்களையும் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுத்து கொடுப்பதுதான் இந்த அடிப்படை வர்ணாச்சரம தர்மம். அது ஒன்று, அது உலக தர்மம். அது ஸ்மிருதிகள், 18 ஸ்மிருதிகள் இருக்குது. வேதங்களுடைய உபாந்த நூல்களாக இருக்கின்றன. அது அடுத்ததாக வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மம் வைதீக தர்மம். தன்னை மையப்படுத்திய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருந்து மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற தர்மம் வைதீக தர்மம். இந்த வைதீக தர்மத்திலேதான் இல்லறத்திலே வாழ்கின்றவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்களில் ஒன்றாக இந்த பித்ரு கடன் சொல்லப்பட்டிருக்கின்றது. வள்ளுவர் சொல்லுகிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஒன்பது தலை. 5 விதமான கடமைகளை இல்லறத்தானுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தமிழ் மறையிலே. தென்புலத்தார் என்பது இங்க வந்து பித்ருக்களை குறிக்கின்றது. தென்புலத்தார் என்பதற்கு பரிமையாளர்கள் உரையிலே சொல்லுகின்றார், இவர்கள் படைப்பு காலத்தில் பிரம்மன் படைக்கப்பட்டதொரு கடபுச்சாரி. இப்ப பித்ருக்கள் வந்து எங்களுடைய இறந்து போன ஆன்மாக்களுக்கு அதிதேவதாக இருந்து நாங்கள் கொடுப்பதை வாங்கி அவர்களுக்கு சேர்ப்பிக்கின்றார்கள். இவர்கள் அம்மா புறப்படுத்திட்டாதானே எடுத்துட்டா நாங்க கொடுப்பது என்ன பிரியோசனம் உண்டு? அம்மாக்காக கொடுப்பதில்லை, அம்மா வழியில் இருக்கிற எத்தனையோ ஆன்மாக்களுக்கு புறப்படுத்தவர்கள் எடுக்காதவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து இந்த பித்ரு தேவர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். எங்க வீட்டில கட்டுற மாவிளை தோரணம் இருக்கு இல்லையா, அந்த நுனியிலே இந்த பித்ரு தேவர்கள் வந்திருப்பார்கள். எங்களுடைய நல்ல காரியம் கட்ட காரியம் நடக்கின்ற பொழுது மாவிளை நுனியிலே வந்திருப்பார்கள். வந்திருந்து ஒன்னு சில்லச்சாய் வந்துட்டார் கந்த சாமி வரையிலே என்று கழித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த மாவிளை நுனியிலே அவர்கள் இருப்பார்கள். இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது. அப்ப அவர்களுக்கு வந்து இந்த கடமை செய்ய வேண்டும். நாங்கள் 7 விதமான லோகங்கள் மேலே இருக்கின்றன, 7 லோகங்களே. அப்ப மேலே இருக்கிற லோகங்களை செய்கின்ற பொழுது பூலோக பூலோகம் தான் எங்களுடைய இந்த கேலக்சி முழுக்க பூலோகம் தான். பூமி மட்டுமல்ல, இந்த சூரியன் மட்டுமல்ல, இந்த கேலக்சி மில்கிவே சொல்றமே இந்த கேலக்சி முழுக்க பூலோகம் தான். இதுல வந்து 2000 to 4000 billion ஸ்டார்ஸ் இருக்குதான். சூரியன் மாதிரி அவ்வளவு குடும்பங்கள் இருக்கின்றன. இதிலேதான் ஒரு 400 ஒரு பகுதியைத்தான் நாங்கள் இப்போது அறிந்திருக்கிறோம் என்று இந்த பிப்ரவரி மாதம் அந்த நக்லின் மகசியில் அந்த அண்டவியல் விஞ்ஞானம் சொல்லுகின்றது. புதுக்க கொஞ்சம் கூலத்தொகுதியில் கண்டுபிடித்திருக்கார்கள் இல்லையா, 20 அண்டத்தொகுதியில கண்டுபிடித்து போட்டு சொன்னார்கள். ஒரு 400 பகுதி இந்த பூலோகத்தின் இந்த கேலக்சியில 400 பகுதி அதுக்கு தெரியுது. இது மட்டும்தான் இங்க சயின்ஸ் இருக்கிறது. அதுக்கு அங்கால புவர்லோகம் சுவர்லோகம் சுவர்க்கலோகம் ஹெவன்ஸ். அங்கதான் இந்திரன் முதலிய தேவர்கள் இருக்கிறார்கள். புரந்திரன் வீட்டிருந்த அரசு புரிவன் அங்கே என்று கந்தர்மானத்தில் வருகிறது. பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக அங்கால இருக்கிறது மகர்லோகம். அதுக்கு அங்காலே ஜனலோக. அந்த ஜனலோகத்திலேதான் பிதிர்த்தேவர்கள் இருக்கின்றார்கள். ஜனலோகத்திலேதான் பிதிர்த்தோகம் அந்த அண்டத்தொகுதியிலே ஜனலோகத்திலேதான் இந்த பிதிர்த்தோகர்கள் இருக்கின்றார்கள். இப்ப பூர்லோக புவர்லோக சுவர்லோக மகலோக ஜனலோக தபலோக அங்காலதான் சத்தியலோக அங்கால வருது 7 லோகமாக. அப்ப இந்த ஜனலோகத்திலேதான் இந்த பிதிர்த்தோகர்கள் இருப்பிடும். அப்ப அவர்கள் சர்டன் அஸ்ட்ரோனாமிக்கல் ஃபேஸ் இந்த திதிகள் வர்ற பொழுது அவர்கள் இங்கே வந்து சஞ்சாரம் செய்வார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்குரிய தர்ப்பணங்களை நாங்கள் கொடுப்பதனால அவர்கள் அந்த மூதாதையர்கள் புறப்படுத்திருந்தாலும் சரி, புல்லா பிறந்திருக்கலாம், பூடா பிறந்திருக்கலாம், புல்லு பூரா இருந்தா அவர்களுக்கு ஒரு மலையாக தண்ணியாக வரும், ஒரு மீனா பிறந்திருந்தா ஒரு ஆகாரமாக ஒரு இதாக வரும், ஒரு மனுஷனா பிறந்திருந்தா அதுதான் அந்த பித்ருக்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடன். அப்ப இதை வந்து செய்ய வேண்டும். அப்ப விவேகானந்தர் இங்க அந்த சன்னியாசிக்கு அந்த கடன் இல்லாத பொழுதிலும் இந்த ஆன்மாக்களுக்கு அவர் உறவு முறை இல்லாத பொழுதிலும் அந்த நாட்டிலேதான் நடக்குது. அவர் பெங்காலி, அவர் அடுத்த நாள் கடற்கரையில் ஆக போன பொழுது தண்ணீரை உறங்கி ரெண்டு கையாலும் தண்ணீரை எடுத்து அந்த ஆன்மாக்களை நினைத்து பிரார்த்தித்து அவர்கள் நல்ல கதி அடைய வேண்டும் என்று அந்த தண்ணியை கடல்ல விடுறேன். அதுக்கு பிறகு அந்த ஆன்மாக்களுடைய ஆவிகளுடைய சேட்டை இருக்கு இல்லையா, அவருடைய வரலாற்றில் வருகிறது. மினிமம் எடுத்து குறைக்கிறது பேர் மினிமம். மற்றது அவர்களுடைய பேராலே நற்கருமங்கள், அந்த பேராலே ஊழல்களுக்கு அன்னம் கொடுக்கிறது, தான தர்மம் கொடுக்கிறது. ஏழு மாணவர்கள் அந்த கஷ்டப்பட்ட இடத்துல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வர்கள், மற்றது நல்லொரு சிவபிராமணருக்கு போஜனத்துக்குரியது கொடுக்கிறது. அந்த போஜனம் பிராமண போஜனம் அதுக்குரிய கொடுக்கும், அதுக்குரிய தானமோ அல்லது அதுக்குரிய தர்மத்தை கொடுப்பது ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால், அவர்களுக்கு போஜனம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற போஜனத்தினால அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் செய்கின்ற நாளாந்தம் செய்கின்ற சிவபூஷை, நாளாந்தம் செய்கின்ற சந்தியாவந்தரம், காயத்ரி ஜெபம், எல்லா பலனிலையும் கூட நல்ல பலன் இவர்களுக்கு வந்து சேருகின்றது.
இதுல ஒரு நியர் வந்திருக்கிறார் டாக்டர், கேட்டு பார்ப்போம். வணக்கம்.
வணக்கம் டாக்டர் சார், நான் சிவகுமார்
சாய்க்கிறேன். சிவகுமார்,
ஒரு நல்ல ப்ரோக்ராம் கேட்டுக்கிறேன். இந்த கேள்வி என்னண்டா டாக்டர், இப்ப வந்து அந்த பிதிர்கடன் செய்யறது செத்தா போல அந்த 8:31 தோசம் அதோட செய்யறத கூட அந்த உயிரோட இருக்கைகளை ஏன் சோறு போடாமல் செத்தா போல அதில் செய்யணும்? உயிரோட கேட்க உயிரோட கேட்க அதே ஆன்மா தானே இருக்கு, அதே உடம்போட அதே வீட்டை இருக்குது. அந்த சோறையும் பச்சு கொண்டு சோறு போடாத ஆக்கள் அந்த செத்தா போல 8:31 செய்யறது என்ன பெரிய யோசனம்? ரேடியோல கேட்க நீங்க விளங்கப்படுங்க.
நல்ல ஒரு கேள்வி. கலப்பெயர், அதாவது வந்து ஒரு உறந்த ஆன்மாவுக்குள்ளே நாங்கள் இவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்றால், அவர்கள் உயிரினம் இருக்கிற பொழுது எவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும்? அவர்களுடைய பிளஸ்ஸிங் கட்டாயம் தேவை. உயிரோடு இருக்கிற பெற்றோர் தன்னுடைய மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு இந்த பிள்ளை இப்படி செய்தது நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வருவார்கள். நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வருவார்கள், நீங்க நல்லா வருவீங்க. ஆனால் இந்த பெற்றோர் மனசுல நினைச்சுக்கொண்டு ஐயோ நான் இப்படி எல்லாம் படிப்பிச்சு விட்டேன், இப்படி எல்லாம் வந்து விட்டேன், அப்படி செய்யறானே இப்படி சிறந்த மனசு பெற்றோருடைய மனது அங்கலாச்சால் இது கவனித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக பெற்றோரை கவனிக்காம விடுவதற்கு முக்கிய காரணம் அவருடைய கணவன் அல்லது மனைவி. கணவன் தன்னுடைய பெற்றோரை கவனிக்காம விடுவது காரணம் அவருடைய மனைவி விடமாட்டார், மனைவி தன்னுடைய பெற்றோரை கவனிக்காம விடுவது காரணம் கணவன் விடமாட்டார். அப்படி விட்டால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லாய் வருவதை பாதிக்கும், சந்தானம் இல்லாமல் போகும், குழந்தை பேர் இருக்காது, குறைபாடுடைய குழந்தைகள், லேர்னிங் டிசபிலிட்டியோட பிள்ளைகள் பிறக்கும், குடும்பத்திலே அவச்சாவு நிகழும், திருமணத்திலே தாம்பதிகளுடைய ஒற்றுமை இருக்காது, தாம்பத்திய சுகம் இருக்காது, அதிர்ஷ்டங்கள் கணவன் எல்லாம் எதிர்பார அதிர்ஷ்டங்கள் தானே இல்லையா? என்ன பொறுத்தவரை நான் பார்க்கிறேன், என்னை விட இவ்வளவு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க யோசிச்சு பாக்குறேன் நான். பாடசாலை காலத்துல இருந்து எல்லாருமே இப்படி எல்லாம் படித்து வந்தோம், ஒருவருக்கு ஒருவருக்கு புத்தி மட்டும் கூட அதன் சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு அந்த நிலையில அப்படி வருவது அவ்வளவுதான் இல்லையா? அடுத்ததாக இத்தனை பேர் படித்து நல்லா வந்தாலும் மிச்ச விஷயத்துல நல்லா இருக்கிறார்களா?
வாழ்க்கையில
எவ்வளவு விஷயம் இருக்கின்றது, மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன் எவ்வளவு விஷயம் இருக்கின்றது. எத்தனை பேருக்கு குடும்பம் தெளிவு இருக்கின்றது, எத்தனை பேருக்கு புற்றுநோய் வந்திருக்கின்றது, எத்தனை பேருக்கு குழந்தைகளில் புறவாடு வந்திருக்கின்றது, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்திருக்கின்றது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் இருக்கலாம், பட்டம் பெற்று இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இப்படி நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கின்றது இல்லையா? இது எல்லாம் ஒரு பிளெஸிங், எல்லாம் எங்களுடைய ஆற்றலால வருவதில்லை, என்னுடைய அறிவால என்னுடைய முயற்சியால மட்டும் வருவது இல்லை. கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, இதுகளை எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய பிளெஸிங், பெற்றோருடைய பிளெஸிங் அல்லது ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமான ஒன்று. அது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது வந்து சில வேடுகளில் பெற்றோரும் புலவாக அட்வைஸ் பண்றது இருக்கிறார்கள், பிள்ளைகளை கூடிய பிரிவினைகளை மூட்டுவிடும் பெற்றோர் இருக்கிறார்கள், உண்மை அளவுக்கு மீறி எதிர்பார்க்கிற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், அதெல்லாம் இருக்கின்றது. அப்ப சில வேடுகள் என்றாலும் உங்களுடைய தர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது வந்து ரெண்டு விஷயம், ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். மதித்தாலும் கூட இல்லை எனக்கு இது உடன்பாடு இல்லை என்று சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கூட எல்லாம் நீங்கள் உடன்பட வேண்டும் என்று இல்லை, ஆனால் அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும். பைபிளுடைய 10 கட்டளைகள் மோசஸ் கொடுத்தாலும் ஒன்று, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி உலகத்திலே 100 ஆண்டு காலம் ஜீவித்திருப்பாயாக. கீழ்ப்படுதல் என்று சொல்லவில்லை. விஞ்ஞான சம்பந்தம் அழுது அடம்பிடித்துதான் கோயிலுக்கு போறார். பெற்றோரை ரெஸ்பெக்ட் பண்ணவன் கீழ்ப்படுதல் ஒன்று இல்லையே இல்லையா? அதே மாதிரியாக ராமச்சந்திரமூர்த்தி ராமரும் அவர் வந்து பெற்றோரை கனம் பண்ணுகின்றார். ஆனால் சீதையை போய் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் அண்ணலன் நோக்கினால் அவளும் நோக்கினார், காதல் வந்துட்டது. தசரதனுக்கு ஓலி அனுப்பி கேட்டுட்டு அவர் காதலிக்கவில்லை, வில்லொடிக்கும் பொழுதும் அவர் அங்க கேட்கல. ஆனால் பாத்தீங்கன்னா தெரியும், திருமணம் நடப்பதற்கு அவர் வெயிட் பண்றார். தசரதன் அயோத்தியில இருந்து மிதிலைக்கு வரும் மட்டும் வெயிட் பண்ணி தான் திருமணம் நடக்குது. அதுதான் அந்த ரெஸ்பெக்ட். ஒபீடியன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட். பல பெற்றோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பெற்றோரை மதித்து வேண்டும். அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய வயிறாறு, அவர்களுடைய வைத்திய செலவுகள் வயிறாறு அவர்களுக்கு சில வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். சிலவர்கள் ஓவர் டிமாண்டிங் என்றாலும் கூட அதை அனுசரித்து போக வேண்டும்.
அவர்களுக்கு தயவாக சொல்லலாம்,
தயவாக சொல்லலாம், தயவாக சொல்லலாம். என்னுடைய தாயா நியூசிலாந்தில் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 meters. பெற்றோரை கவனிக்கிறவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிற்கால வாழ்க்கைகள் எப்பொழுதும் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கல்வி, தங்களுடைய உடல்நலம், தங்களுடைய மனநலம், தங்களுடைய வாழ்க்கை துணை அதுகள் எல்லாம் நல்லா வரணும் என்றால் இந்த பெற்றோருடைய இது உயிரோடு இருக்கிற பெற்றோர்களை நன்றாக பார்க்க வேண்டும். அது பார்க்காம நீங்க போய் அவருடைய பெயர்ல துவசம் செய்யறதுலயும் பிரயோசனம் இல்லை. இரண்டாவது, இந்த வெட்டி செலவு வந்து எங்களுக்கு ஆகமத்திலே இல்லை. அபரக்கிரியர்கள் வெட்டி செலவு
செய்கிறவர்களை
சமண்டீகரணம் உண்டு, புடக்க கழுதல் உண்டு. வெட்டி செலவு வந்து என்னுடைய மரபாக இருக்கின்றது தவிர அது ஆகம விதிகள் இல்லை, ஆத்மன் கண்டு இல்லை. தலைவர்கள் கூடி தங்களுடைய ஒரு ஆட்டுப்படுத்தலுக்காக இருக்கலாமே தவிர அது ஆகம விதிகள் இல்லை.
இங்கே நிறையவே நேர்கள் வந்து கொண்டிருக்கிற நாங்கள் எடுப்போம். வணக்கம்.
வணக்கம் இருவருக்கும். நான் ராஜி கதைக்கிறேன்.
சொல்லுங்க.
நல்ல வணக்கம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்களை இந்த சமயத்துல துடாக்கு காக்கும் ஒரு முறை இருக்கின்றது. அது துடாக்கு என்பது எங்கள் பிதருக்கு நாங்கள் சித்திர பௌர்ணமி செய்யற கடமைக்கு தடையாக இருக்குமா? உதாரணமாக எனது பெரிய அகால மரணமடைந்து 3 மாதங்கள், எனது தாய் மாமனிடம் 2 மாதங்கள். அப்ப நான் எனது அம்மாவுக்கு இந்த திருக்கிழமை செய்வதற்கு தடையாக உள்ளதா என்று கேட்கின்றேன்.
டாக்டர், இந்த துடக்கினாலே இவ்வாறான பிதிர்கடன் தடைப்படலாமா என்று அவர் கேட்கிறார்.
ஒன்று வந்த நின்று கேட்டால், அதாவது வந்து இப்ப வீட்டிலேயே ஒரு அகால அல்லது வீட்டிலே ஒரு மரண துடக்கு அல்லது ஜனன துடக்கு இருக்கின்ற பொழுது இந்த பிதிர்காரியங்கள் செய்யலாமா? அதில இருந்து கூட அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த துடக்கு என்று விளங்கினால் இது எங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்கள் எல்லாம் துடக்கு துடக்கு என்று சொல்லுகின்றோம். துடக்கு என்றால் என்ன? சந்தோஷத்துக்கும் இருக்குது துடக்கு. குழந்தை பிறந்தால் இருக்கிறது இல்லையா? அப்ப அது சந்தோஷத்துக்கு வார துடக்கு, மற்றது துக்கத்துக்கு வார துடக்கு என்று இருக்கின்றது. அப்ப இந்த துடக்கு முறைகள் என்னென்று கேட்டால், ஏன் இந்த துடக்கு வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய மனம் எழுச்சியாக இருக்கின்ற பொழுதும், அதீத சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுதும் அல்லது அதீத துக்கத்தில் இருக்கின்ற பொழுதும் அதை ஆற்றுப்படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் வேணும். பேலன்ஸ் ரிஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்ச நாள் வேணும். அது ஒரு ரீசன். அப்ப அதுக்குத்தான் இந்த துடக்கு என்று சொல்லிக்கிட்டோம். முதல் சொன்ன மாதிரி துடக்கு பற்றிய விவரங்களும் எங்கெங்க இருக்குன்னு சொன்னால், இந்த ஆகமங்கள் எல்லாத்திலும் இருக்கு.
ஆகமத்திலேயே சொல்லி இருக்கு.
எல்லா ஆகமத்திலேயும் அந்தியேட்டு விதி என்ன இருக்கு? எங்களுடைய பிறப்புல ஒருவன் பிறக்கும் பொழுது 40 சம்ஸ்காரங்கள் என்று சொல்லுவார்கள், கர்மங்கள் இருக்கின்றது. ஒருவருக்கு கற்பாதானம், கற்பாதானம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை ஒரு ஆண் கொடுப்பது கற்பாதானம். கலவே நேத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் தொடங்குவது அந்த ஆண் பெண் புணர்ச்சிக்கு பின்னால இருக்கிற அந்த கருக்கட்டல் காலத்திலேயே, அப்படிதான் மெடிக்கல் சயின்ஸ்லயும் சொல்லுவார்கள். உயிர் வந்து முதலே வந்துட்டது, ஆண்ல வந்திருக்குது. 5 இடங்களுக்கூடாக உயிர் வருகின்றது. விண்ணென்று விளைந்து வினைக்கீடாய் நீ கொண்டு திருமந்திரமும் விண்ணில் இருந்துதான் வருகிறது சொல்லுவார்கள். 5 இடங்களை சொல்லுவார்கள். சுவர்க்கம், ஏன் சுவர்க்கத்திலிருந்து வருவானோ நரகத்திலிருந்து உயிர் வரப்படாதா? மனுஷ பிறவியை பற்றி சொல்லுகிறார்கள். மனுஷ பிறவி ஒரு பேரு, புண்ணியம் செய்தவர்கள் மனுஷ பிறவி கிடைக்கும். சங்கராச்சாரியா சொல்றார், எல்லா பிறவிகளுக்குள்ளேயும் இந்த மனுஷ பிறவி எடுக்கிறது கிடையாது. ஆஃப்டர் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வி ஆர் டேக்கிங் திஸ் ஹியூமன் ஃபார்ம். அப்படிதான் வருகிறது. அரிது அரிது மானிடராதல் அரிது. அப்ப புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவனே. இந்த பூமியிலவே நாங்க புறவாகினாலும் நாங்கள் எங்களை பொழுதெல்லாம் அவமே போக்குகிறோம். இந்த பூமி சிவன் சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி என்று பிரம்மா விஷ்ணு தேவர்களே ஆசைப்படுகிறார்கள். ஆலய பூஷை இந்த பூமியிலே தான் உண்டு. அந்த சராசரம் எல்லாம் இருந்தாலும் ஆலய பூஷை பூமிக்கு மட்டும்தான். அதுதான் இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி பூஜிப்பாரு கோயில் என்னத்துக்கு. இந்த ஆலய பூஷை இந்த பூமிக்கு மட்டும்தான் உண்டு. வேற ஒரு இடத்துல அண்டம் இல்ல. அண்டத்தொகை 224 அண்டத்தொகைகள், பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் அண்ட் பிளானெட்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆலய பூஷை இந்த பூமிக்கு. ஒரு ஒரு இடத்துலயும் கோயில் இல்லை. எல்லா புராணங்களையும் எடுத்து பாருங்கள்.
அது மனிதர்களுடைய அந்த சஞ்சாரம் இருப்பதால் தான் அப்படி.
தேவர்களும் நாகர்களும் கூட இங்கேதான் வருவார்கள் பூஜை செய்வதற்கு. உமியம்மையா வந்த பூஜை செய்யறது இல்லையா? பம்பை நதிக்கரையில, காஞ்சிபுரத்துல. அப்படி தேவர்கள் இந்திரன் வந்து வழிபட்டாலும் இங்கதான், விஷ்ணு வந்து வழிபட்டாலும் இங்கதான், சூரியன் வந்தாலும் இங்கதான், சந்திரன் வந்தாலும் இங்கதான். இந்த ஆலய வழிபாட்டுடைய முக்கியத்துவம் அது. பூஜைகள் செய்வார்கள். இந்திரன் வந்து தியாகேஸ்வரர் வச்சு பூஜை செய்திருக்கிறார். அந்த தியாகேஸ்வரத்தான் பிறகு போய் முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த போயிருந்த பொழுது அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. யாருக்கு? ஏன் அழைப்பு விடுகிறோம்? தெய்வானை அம்மை திருமணத்துக்கு. முருகனுக்கும் தெய்வானை அம்மைக்கும் திருமணம் நடந்த பொழுது எல்லாருக்கும் அழைப்பு விடுக்க, இந்த பூலோகத்தில் இந்த பூமியில இருந்து ஒரே ஒருவருக்குத்தான் அழைப்பு, முசுகுந்த சக்கரவர்த்தி.
அவருக்கு மட்டும்தான்,
அவருக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அங்க போயிருக்கிற பொழுது இந்திரனுடைய தியாகேஸ்வரரை பார்த்து ஆசைப்படுகிறார். தியாகேஸ்வரருடைய உருவத்தை பார்த்து அப்போ தருகிறா என்ன வேணும் என்று கேட்க போகும்போது தியாகேஸ்வரத்தை, அவனுக்கு தியாகேஸ்வரரை விட்டு பிரிய மனமில்லை. ஏழு அந்த தியாகேஸ்வரோடு அதே விதமாக 6 தியாகேஸ்வர ரூபங்களை அந்த தெய்வ சிப்பியை கொண்டு செய்விச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துக்கொண்டு போகும் உங்களுக்கு விருப்பமானது என்று சொல்றான். அவன் எல்லாத்தையும் பார்த்து அந்த தியாகேஸ்வரர் ஒரிஜினல் இந்திரன் வழிபட்ட தியாகேஸ்வரரை எடுக்கின்றார். அதுதான் திருவாரூரில் இருக்கிற தியாகேஸ்வர பெருமான். மிச்ச தேவாசிரியர்களையும் இவருடையே கொடுத்து விட்டார். நீ கொண்டு போய் அந்த அவர்கள் தயாரிக்கப்பட்ட, அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்ட இடங்கள் தான் சப்த விடங்கத்தலங்கள். சப்த என்றா 7 அப்படி. அப்ப அந்த பூஜை அங்கே இருந்திருக்கின்றது. ஆனா அங்கிருந்து இங்கேதான் வருகின்றார்கள். குங்கிலிய கல்யாண வரலாற்றிலே பார்க்கணும். யக்ஷ பெண்மணி வந்து பூஜை செய்வார். பெண்களும் பூஜை செய்யலாம், பூஜை செய்திருக்கின்றார்கள் இல்லையா? திருநீல நக்கா நாயனாருடைய மனைவியார் அந்தனர் பூஜை செய்யும் பொழுது பக்கத்திலே இருந்திருக்கின்றார் கர்ப்ப கிரகத்திலே. அப்ப பூஜையில பார்த்தால் அங்க வந்து அந்த சிலந்தி ஒன்று சிவங்கத்தில் வருகின்றது. வாயாலை ஊதி அதை அப்புறப்படுத்துகின்றார். இதை பார்த்து இவர் மனம் வெதும்புகின்றார். அவர் அவர் மனம் வெதும்பி இரவு படுத்திருக்கும் பொழுது சிவன் வந்து தன்னுடைய உருவத்தை காட்டுகின்றார். அந்த சிவலிங்கம் முழுக்க கொப்பளம், ஆனா அந்த அம்மையார் வாயான ஊதின இடம் மட்டும் நல்லா இதாக இருக்குது. அதுக்கு பிறகு மனைவியுடன் அந்த கோபத்தை தீர்த்துக் கொள்கின்றார் அவர். அப்ப பெண்கள் பூஜை செய்திருக்கின்றார்கள், கர்ப்ப கிரகத்திலே வந்து இருந்திருக்கிறார்கள். அந்த வரலாறுகள் உண்டு. குங்கிலி கல்யாணே அந்த பெண் பூஜை செய்கின்ற பொழுது அந்த சிவலிங்கத்துக்கு மாலை சாத்துகின்ற பொழுது அந்த அவருடைய ஆடை நெகிழ்ந்தது. ஆடை நெகிழ அவள் அதை கஷ்டப்பட அந்த சிவலிங்கமே முன்னோக்கி சரிந்து அந்த மாலையை பெற்றுக் கொண்டது. அதைத்தான் பின்னர் நிமிர்த்துவதற்கு குங்கிலிய கல்யாண எல்லாரும் சூழமன்னன் யானைகள் குதிரைகள் எல்லாம் போட்டு நிமிர்த்த முடியவில்லை அந்த லிங்கத்தை. குங்கிலிய கல்யாணம் அதை கயிற்றிலே கட்டி களத்திலே போட்டு இழுக்க அந்த லிங்கம் நிமிர்ந்தது என்று அங்கே பார்க்கின்றோம். அப்ப இந்த வழிபாடுகள் யட்ச பெண்ணா இருந்தால் என்ன, இந்திரனா இருந்தாலும் இங்க வந்து வர வேணும். அந்த பூமிக்கு வர வேண்டிய தன்மை இருக்கின்றது.
நீர் கேட்ட
கேள்வி என்று கேட்டால், அப்ப இந்த விதிகள் வந்து ஆகமங்கள் அந்தியஷ்டி என்று இருக்கிறது இல்லையா? அந்தியஷ்டி என்றால் கடைசி 40 சம்ஸ்காரத்துல கடைசி அந்த அந்தியஷ்டி. அந்தி என்றால் கடைசி. இந்த கடைசியாக செய்யப்படுகின்ற யாகம் அந்தியஷ்டி யாகம் என்று சொல்லுவார்கள். அதை கடைசியாக செய்ய வேண்டும். கர்ப்பாதானத்துல தொடங்கும். அப்ப உயிர் வருகின்ற பொழுது புண்ணிய துறக்கத்திலிருந்து வர வேண்டாம். புண்ணியம் செய்துதான் இந்த பூமியிலே பிறக்கின்ற மனுஷராக ஆணுபடியான சுவர்க்கத்தில் இருந்தான் வர வேணும். புண்ணியம் செய்தவர்கள் சுவர்க்கத்தில் இருந்தான் வரும். துறக்கம் வந்து அங்கிருந்து மலையில இருக்கிற மேகத்தில் இருக்கிற மலையோட வந்து பூமியில இருக்கிற தாவரங்களோட சேர்ந்து உணவாக வந்து மூன்றாவது 4வதாக ஆணுடைய சாப்பாட்டோட போய் ஆணுடைய ரத்தத்திலே கலந்து சுக்கிலமாகி இது 4வது இடம். 5வதாக பெண்ணுக்கு கர்ப்பமாக போகின்றது. 5 இடங்களிலே ஆகுதி செய்யப்பட்டு பஞ்ச அக்னி வித்தை என்று சொல்லுவார்கள் செய்யப்பட்டு தான் இந்த கர்ப்பாதானம் நடக்குது. இந்த கர்ப்பாதானத்துக்கு பிறகு அங்கே ஒவ்வொன்று இருக்கின்றது. பும்சவனம், சீமந்தம், அப்படி நாமகரணம், பேர் சூட்டுவது, காது குத்துவது, ஏடு வாக்குவது, அன்னம் தீத்துவது, அன்னப்பிராசனம், இந்த சோறு தீத்துவது, மற்றது உபநயனம் செய்விப்பது, மற்றது திருமணம், கன்னிகாதானம், இப்படி எல்லா விதமான கர்மங்களையும் பார்க்கின்ற பொழுது இதுல 40 எல்லாம் கடைசியா செய்யறது அந்தியேஷ்டி. இது ஆகமங்கள்ல இருக்கு, எல்லா ஆகமங்களையும் சொல்லப்பட்டது. இதைத்தான் சுருக்கமாக முன்னன் நான் சொன்ன அகோர சிவாச்சாரியர் அவருடைய பத்ததியிலே சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாண மக்களின் அபகரக்கிரிய முறைகளும் தொடக்க முறைகளும் அகோர சிவாச்சாரியாருடைய பத்ததி விதியின்படி வருகின்றன. ஆசோஷ தீபிகை என்று அது தமிழிலையும் புஸ்தகமாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தொடக்க காலம் என்னத்து கண்டுகிட்டால் நம்முடைய மன நலம் 6 வரைக்கும் அது தொடக்க காலம் இருக்கின்றது. ஆகவே குடும்பத்திலே ஒரு இழப்பு அல்லது ஒரு பிறப்பு நிகழ்ந்து இந்த குழம்பு இருக்கிற காலத்திலே எங்களுக்கு எங்களுடைய பூஜை ஆன்மாத்தமா செய்யற பூஜை அதுகள்ல கூட விடுமுறை இருக்கின்றது. இது ஒரு பெரிய விடுமுறை. இந்த காலத்துல இப்ப எல்லாம் நாங்க கிரீஃப் லீவ் கொடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிதிர்கடன்ல இருந்து விடுமுறை இருக்கின்றது.
அப்ப அது செய்ய தேவையில்லை என்று சொல்லி,
செய்ய தேவையில்லை. அகால மரணம் என்ற பிறகு அந்த கடன் வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் வரும். அந்த
அதனால நேருக்கு விளங்கி இருக்கு. இங்க பல நேர்கள் இருக்கிறார்கள் டாக்டர், நாங்கள் 200 பேர் எடுக்கலாம், உங்களுக்கு நேரம் ஓரளவுக்கு அன்பித்துக் கொண்டு வருவது. வணக்கம் சொல்லுங்க.
வணக்கம். என் பேர் மாதவி. எனக்கு அம்மா இல்லாம 5 வருஷம் ஆயிட்டது. ஆனா நான் என்னென்ன டாக்டர் லம்பரசரனோட கிடைக்கணும்
என்னன்னா,
நான் வந்து இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கல இன்னைக்கு அம்மாவுக்கு சும்மா சுத்தமா சமைச்சு வச்சுட்டு பின்னேறம் கோயிலு போய் ஐயருக்கு தானம் கொடுப்போம்னு யோசிக்கிறேன்.
உங்களுக்கு உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா, ஆண் சகோதரர்கள்?
இல்ல, நானும் எனக்கு ஒரு சிஸ்டர் தான்.
சிஸ்டர் இருக்கிறேன்.
அக்கா அங்க சிஸ்டர்ல
இருக்கிறேன். ஆண் சகோதரர்கள் இல்லாவிட்டால் இப்ப அந்த உறவு முறையிலே அந்த சொல்லுவார்கள், அடுத்தது யார் செய்யலாம், அடுத்தது யார் செய்யலாம் சொன்னா, இப்ப அம்மாவுடைய சகோதர வழியில இருப்பவர்கள் சில வேலை அவர்கள் செய்தால் அவர்களும் செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா நீங்க செய்யும்போது சரி, நீங்கள் வந்து இப்ப தர்ப்பணம் கொடுக்கணும் வேண்டி இல்லை, அம்மாவுடைய பேரை நினைத்து நீங்கள் அவரை வழிபட்டு ஆண்டவனுக்கும் அவருடைய ஆத்ம சாத்திக பிரார்த்தனை செய்து அல்லது கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியாருடைய இந்த பிராமண போஜனத்துக்குரிய அந்த இதுகளையும் கொடுக்க வேண்டும். அதை செய்வது சரியான அது ஒரு
இன்னைக்கு பின்னேரம் தான் நான் கோயிலுக்கு போவேன். நாங்க ஐயருக்கு தானம் கொடுக்கறேன்னா அவ நான் என்னடா ஒரு சாரியோண்டு வச்சிருக்கேன், நம்ம அப்ப காசையும் கொடுத்து அதையும் கொடுத்துட்டு
மட்டு ரகமான அரிசி, மட்டு ரகமான மரக்கு அப்படி எல்லாம் வேண்டி கொடுப்பார்கள். சில வேளைகளிலே இப்ப காசம் கொடுக்கிற பொழுது அவர்கள் அதை பாவித்துக் கொள்வார்கள், போஜனத்துக்கு என்று சொல்லி அதை கொடுத்தால் அதை பாவித்துக் கொள்வார்கள். வஸ்திரம் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு அதான் கொடுக்கணும் என்ற நல்ல தரமான மரக்கறி, நல்ல தரமான அரிசி அப்படியானதுகளை வேண்டி கொடுக்கலாம். அல்லது அதிலேயே கஷ்டமான நிலையில் உள்ள சிவாச்சாரியாருக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது. பூஜை வந்திருந்தாலும் அந்த கஷ்டமான நிலையில் உள்ள புரோகிதர்கள் ஊரில் பார்த்தால் புரோகிதருக்கு தான் கொடுப்பார்கள். பெரிய சிவாச்சாரியார் அப்படி என்று கொடுப்பதில்லை, பெரிய அவர்களுக்கு வேறு விதமாகவும் பிழைப்பு இருக்கும் இல்லையா, அதே கொடுக்க வேண்டும். அல்லது உங்களுடைய வழிபட ஒரு தளம் இருந்தால் அங்கே இருக்கிற சிவாச்சாரியாருக்கு நீங்க கொடுக்கலாம் அதை, அல்லது அவருடைய பெயராலே நீங்கள் ஊரிலேயோ மற்றவர்களுக்கு ஒரு விலைகளுக்கு ஒரு அன்னதானமோ அல்லது ஒரு
நிகழ்ச்சியை இன்றைக்கு நிறைவு செய்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.